ස්තුතියි ඔබතුමන්ට. ගරු කාද මස්ථාන් ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 7ක කාලයක් ඔබතුමන්ට තිබෙනවා.
බිස්මිල්ලාහි රහ්මානි රහීම්. ගෞරව තලයිනේ රංගම රූපණ අවර්ගලේ, பெருமானம் சேர்க்கப்பட்ட வரி அறவிடும் முறைமையை சீர் செய்து மேம்படுத்த இந்த திருத்த சட்டம் மூலம் தொடர்பான விவாதத்தில் பேச கிடைத்தமினையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வருமானம் ஈட்டும் தரப்பினர் மீதான வரி அறவீட்டு முறைமையை விருத்தி செய்யப்பட்டு பொதுமக்கள் மீது மறைமுகமாக அறவிடும் வரி வீதம் குறைக்கப்படல் வேண்டும். பதிலாக மக்களுக்கு மேலும் சலுகைகள் மற்றும் அரசு உதவிகள் வழங்கப்படல் வேண்டும். குறிப்பாக உணவுப் பொருட்கள் மீதான வரி நீக்கப்பட்டு நியாயமான சந்தை பொருளாதார முறைமை உருவாக்கப்படல் வேண்டும். இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி 150 முதல் 170 ரூபாவிற்கு மக்களுக்கு வழங்க முடியுமாக இருந்தும் பிழையான வரிக்கின் காரணமாக இன்று ஒரு ஏழை கூலி தொழிலாளியோட 250 ரூபா கொடுத்து அரிசியை வாங்க வேண்டிய நிலைமைகள் இருக்கின்றது. அதையும் மாற்றும் விதமாக அவர்கள் நன்மை அடையக்கூடிய விதத்தில் அவ்வாறான செயல்பாடுகளை நாங்கள் நிறுத்த அந்த அவர்கள் நன்மை அடையக்கூடிய விதத்தில் வரிகளை குறைக்க வேண்டும். அதே போல வருமான வரி உள்ளிட்ட பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அறவிடும் முறைமை சீர் செய்யப்பட்டு தேசிய வருமானம் அதிகரிக்கப்படல் வேண்டும். அதேபோல செலுத்திய வட் வரியை மீளப்பெறும் பொறிமுறையில் உள்ள முறைகேடுகள் இந்த திருத்த சட்டம் மூலம் தடுக்கப்பட்டுள்ளதா என்பதனை அரசு மீள் பரிசோதனை உட்படுத்த வேண்டும். அதேபோல கடந்த கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று தெஹிவலையில் மீளா பாடசாலை என்ற அந்த பாடசாலைக்கு 23 பேர் காணியில் தான் பல நூற்றுக்கணக்கான மாணவர்களை கொண்டு திறந்த சிறைச்சாலை போன்று தெய்வலை மீளாத் ஆண்கள் பாடசாலை இயங்கி வருகின்றது. பானந்துறை தொடக்கம் மருதானை வரையான 30 கிலோமீட்டர் நீளமான நிலப்பரப்பில் சுமார் 3 லட்சம் முஸ்லீம்கள் வாழும் பிரதேசத்தில் ஆண் பிள்ளைகளுக்கான ஒரே ஒரு முஸ்லீம் பாடசாலை இந்த மீளாத் பாடசாலையாகும். குறித்த பிரச்சனை தொடர்பாக பாராளுமன்றத்தில் ஒத்திவைப்பு பிரேரணை முன்வைக்கப்பட்ட வேளை நிரந்தர தீர்வை பெற்று தருவதாக அரசாங்கம் உறுதியளித்தது. ஆனால் மாதங்கள் கடந்த நிலையிலும் குறித்த மாணவர்கள் கொட்டில்களில் அடைக்கப்பட்டுள்ளனர். முதலாம் வகுப்பில் மாணவர்களை சேர்ப்பதற்கு 62 விண்ணப்பங்கள் கிடைத்தாலும் 40 மாணவர்களுக்கு மேல் சேர்க்க வேண்டாம் என்று அமைச்சு கடிதத்துக்கு மேல் கடிதம் அனுப்பி அதிபரை மிரட்டி வருகிறது. இடைநிலை வகுப்புகளுக்கு 45 கூடிய மாணவர்களை அனுமதித்துள்ளனர் என்ற குற்றச்சாட்டில் அரசு அழுத்தம் காரணமாக போலீஸ் தலையீடு அதிகரித்துள்ளது. பிரதி சபாநாயகரின் தேர்தல் மாவட்டமான இந்த மாவட்டத்தில் உள்ள தெஹிவலையில் வசிக்கும் வருமானம் குறைந்த மாணவர்களை 7 கிலோமீட்டர் தூரத்தில் நாராயம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஒரு பாடசாலையில் 4 வகுப்பறைகளை ஒதுக்கப்பட்டுள்ளது என வலய கல்வி அலுவலகம் அறிவித்துள்ளது. இதுவா இந்த அரசாங்கத்தின் தீர்வு? மத்திய கொழும்பு தேர்தல் தொகுதி உட்பட நாட்டின் அனைத்து பிரதேசங்களில் இருந்தும் முஸ்லீம் மக்கள் இந்த அரசின் மீது வைத்த நம்பிக்கைக்கு வழங்கிய சன்மானம் இதுவா? தெஹிவலையில் வசிக்கும் ஒரு கூலி தொழிலாளி தனது பிள்ளையை நாராயண்பேட்டை பிரதேசத்தில் அமையப்போகும் ஆரம்ப பாடசாலைக்கு பாடசாலை வேனில் அனுப்ப மாதாந்தம் மேலதிகமாக சுமார் 7000 ரூபாய் செலவிட வேண்டும். இந்த வேண்டப்படாத சுமையை ஏன் ஏற்படுத்தியுள்ளார்கள்? கல்வி மேம்பாடு டிஜிட்டல் பொருளாதாரம் என்றெல்லாம் கூறும் நம்ம இந்த அரசாங்கம் ஏன் இந்த அப்பாவி மாணவர்களை கொடுமைப்படுத்துகிறது? தெஹிவலை பிரதேசத்தில் சுமார் 6000 புதிய மாணவர்களை உள்வாங்கக்கூடிய அரச பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகள் இருந்தும் ஏன் இந்த அரசாங்கம் முஸ்லிம் சிறார்களை இவ்வாறான முஸ்லிம் சிறார்கள் பாதிக்கக்கூடிய இவ்வாறான இந்த நடவடிக்கைகளை அனுமதிக்கிறது? எனவே கல்வி அமைச்சர் பிரதமர் கௌரவ அரணி அம்மையார் முஸ்லீம் கல்வியில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என பல மேடைகளில் பேசி வருகின்றார்கள். அதை இந்த தெய்வலையில் இருக்கின்ற மீலாத் இந்த பாடசாலை விடயத்திலும் ஒரு சரியான முடிவுகளை எடுத்து அந்த சிறார்களுடைய கல்வியை முன்னேற்றுவதற்கான அந்த ஏற்பாடுகளையும் எமது பிரதமர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக் கொள்கின்றோம். அதே போல கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கர், அதாவது இஸ்ரேல் தொலையட்டும் என்ற அர்த்தத்திலான ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக அவரை கைது செய்து அதிலும் பிடிஏங்கிற பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே அவருக்குரிய தண்டனைகளை வழங்குவதற்கு முயற்சித்து அது சம்பந்தமான பல கோரிக்கைகள் அழுத்தங்கள் வந்து உண்மையிலேயே அதில் அரசாங்கம் அதிலிருந்து கொஞ்சம் பின்னடைந்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அவரை இதிலிருந்து விடுதலை இல்லை. இதுதான் இங்கு நாங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டும். ஒரு அதாவது இஸ்ரேல் என்பது பயங்கரவாதிகளை விட மிகவும் கேடுகட்ட பயங்கரவாதிகள், சிறார்களை கொண்டு குவிக்கின்றார்கள். எந்த விதமான ஒன்றும் அவ்வாறு செய்கிறதற்கு எதிர்ப்பை காட்டுகின்றவர்களுக்கு தான் இந்த நிலைமையாக. நான் உண்மையிலே தெரியும், ஒரு 4-5 வருடங்களுக்கு முதல் நான் பாலஸ்தீனம் சென்றிருந்தேன். இந்த சபை முதல்வர் அவர்களும் வந்திருந்தார்கள். நாங்கள் சென்று குறிப்பிட்ட நாளில் திரும்பி வந்துவிட்டோம். சபை முதல்வர் அவர்கள் பாலஸ்தீன் அந்த அங்குள்ள மக்களுடன் அங்கு உள்ளவர்களுடன் கலைத்து அந்த மக்களுடைய நிலைமைகளை அறிவதற்காக கூடுதலாக எங்களுடன் வரவில்லை, அங்கே இருந்தார். அவ்வாறான ஒரு கொள்கையில் இருந்த இந்த ஜேபி, அதாவது என்பிபி இந்த அரசாங்கம் இன்று ஒரு ஒரு சாதாரண ஒரு சிறார், ஒரு 21 வயதுக்குரியவர், ஒரு ஒரு அவர் இந்த அதாவது ஒரு இனப்படுகொலை நடக்குது. அதை தாங்க முடியாம செய்வது பிடிஐ மூலம் அவருக்கு தண்டனை வழங்குவதற்கு முயற்சித்தது உண்மையிலே எங்களுக்கு பெரிய ஒரு மனவேதனை அளிக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், கௌரவ ஜனாதிபதி அவர்கள், நாங்கள் மிகவும் எண்ணெய் பொறுத்த அளவுக்கு என்ற ஊழலை ஒழிக்க வேண்டும், ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கைக்கு நான் ஆதரவுங்கிற என்ற அடிப்படையில் நான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை பார்த்திருந்தேன். அந்த ஜனாதிபதியே டியோக்கு சைன் பண்ணுங்கிறத எங்களுக்கு பெரிய ஒரு மனவேதனை, பெரிய ஒரு மனவேதனை. ஏன்னா ஜனாதிபதி அதுக்கு சைன் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதால நான் தவறான அறிக்கை கொடுத்ததால தான் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும். எதிர்காலங்கள்ல, கடந்த காலங்கள்ல எதிர்தரப்புல இருக்கையில எமது ஜனாதிபதியும் அந்த அணியினரும் இந்த பிடிஏக்கு எதிராக கடுமையாக பேசியவர்கள். ஏன்னா இதுல உண்மையிலே பாதிக்கப்படுறது சிறுபான்மை சமூகம் தான். இந்த பிடிஐ வைத்து பாதிக்கப்படுறது அதே மாதிரி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு முதலாவதாக பாதிக்கப்பட்டது ஒரு சிறுபான்மையினம் என்ற அடிப்படையில் எதிர்காலங்களில் நாங்கள் மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த அரசாங்கம் இவ்வாறான பிழைகளை விடாமல் இந்த பிடிஐங்கிறத இல்லாமல் ஒழிப்போம் என்று சொல்லி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் சட்டத்தை ஒழித்து நீங்கள் இனிமே